الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, புனித ரமலானுடைய மாதத்தில் அரை பகுதியை முடித்தவர்களாக இப்போது இந்த மாதத்தினுடைய மறுபகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, காலம் கடந்து ஓடுகின்றது, நேரம் எம்மை தாண்டி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. நாட்கள் முடிவடைந்து போகும், ஆனால் நாம் என்ன செய்தோம் என்பதுதான் பிறகு கேள்வியாக மிஞ்சும். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஒவ்வொருவருமே எம்மை மீள்பரிசீலனை செய்து இந்த ரமலானை பயன்படுத்திய நல்ல மக்களுடைய அந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்து விட்டோமா, அதற்கான உழைப்பை நாம் செய்கின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் எம்மீது கடமையாக்கப்பட்டதன் மூலமாக இந்த மாதத்தில் நாம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்கள் மீது விதியாக்கி இருப்பதன் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய பயன்பாடு, அதன் மூலம் எமக்கு வந்து சேர வேண்டிய பிரயோஜனம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், இந்த மாதத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா எமது பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்த நினைக்கின்றான். சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால், அது ஐம்பெரும் கடமையாகிய அந்த அடிப்படை கடமைகளை கூட நாம் எடுத்து ஆய்வு செய்தால், அங்கு பிரதானமானதாக அல்லாஹு தஆலா எமக்கு எதை வழங்க நினைக்கின்றான் என்று நாம் பார்த்தால், எமது பாவங்களை சுத்திகரித்து அவைகளை அப்புறப்படுத்தி எம்மை பரிசுத்தப்படுத்த நினைக்கின்றான். சகோதரர்களே, இதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், யாரெல்லாம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பார்களோ அத்தகைய நன்மக்களை அல்லாஹ் விரும்புகிறான், அந்த நல்ல மக்களை அல்லாஹ் விரும்புகிறான். வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், இன்னும் பரிசுத்தமடைய முயற்சிப்பவர்களையும் அல்லாஹ் விரும்புவதாக சொல்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த மாதத்தினுடைய பிரதானமான ஒரு நோக்கம் எங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு. இஸ்லாத்திற்குள் ஒரு மனிதர் நுழைகிறார் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் பரிசே என்னவென்றால் அவர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பு செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு. நபி அவங்க சொன்னாங்க, அல் இஸ்லாம் யஜிப்பு மா கபிலஹுடாங், இஸ்லாத்துக்கு முன்னால என்னதான் பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் அவை அனைத்துக்கும் என்ன செய்கின்றான், ஒட்டுமொத்த மன்னிப்பை வழங்குகின்றான். சொன்னாங்க, இரண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகின்றான், இரண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகின்றான். அதில் ஒருவர், ரெண்டு பேருமே கொலை செய்யப்படுகிறார்கள், அதில் ஒருவர் யார் என்று சொன்னால், முஸ்லீமாக இருந்து அவர் ஜிஹாதுடைய அந்த போரில் ஈடுபட்டு கொலை செய்யப்படுகிறார். இன்னுமொரு மனிதர், அவரை வெட்டிய மனிதர், யார் அவரை கொலை செய்தாரோ அந்த மனிதர். ஆனால் பிறகு இந்த மனிதர் என்ன செய்கின்றார், அவர் இஸ்லாத்தில் வருகின்றார். பிறகு அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து அவர் என்ன செய்கின்றார், அவர் மரணிக்கின்றார். அவர் ரெண்டு பேருமே யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுக்கால் வெட்டி கொண்டவர்கள், ஆனால் ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க, சுவனவாசிகளாக ஆகின்றார்கள். ஒருவருக்கு ஜிஹாதின் மூலமாக அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான், அடுத்தவர் இஸ்லாத்துக்குள் வருகை தந்து ஜிஹாத் செய்ததன் மூலமாக என்ன செய்கின்றான், அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்போ எனவே இஸ்லாத்துக்குள் ஒருவர் நுழைந்து விட்டால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் பரிசு என்ன, அவருடைய முன் சென்ற அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. இவங்களுக்கு தெரியும், தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், பாவமான மானக்கேடான காரியங்கள் இருந்து தொழுகை மனிதனை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே பாவத்தை விட்டு மனிதனை தூரப்படுத்துவது தொழுகையினுடைய பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அதே போல ஜக்காத் என்ற வணக்கத்தை எடுத்தாலும் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், அம்வாலிஹிம் சதகா துதஹ்ஹிருஹும், நபியே அவர்களிடமிருந்து ஜக்காத்தை எடுங்க, அந்த ஜக்காத் அவர்களை பரிசுத்தப்படுத்தும்ன்றான். அந்த ஜக்கா நாங்கள் கொடுத்தது சல்லிதான், அல்லது நாங்கள் கொடுத்தது எங்களுடைய ஏதாவது ஜக்காத் கடமையான ஒரு பொருள், இதன் மூலமாக எமக்கு ஏற்பட்டது என்ன, எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு, நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றோம். சகோதரர்களே, ரமலான் மாதத்தை எடுத்தாலும் இந்த ரமலான் மாதம் சம்பந்தமாகவும் வந்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அங்கு சொல்லப்படக்கூடிய நன்மை என்னவென்றால், பெரும்பாலும் சுற்றி சுற்றி ரமலான் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் அதில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் பாவ மன்னிப்பு தான் அங்கு என்ன செய்யப்படுகின்றது, அங்கு முதன்மைப்படுத்தப்படுகின்றது. இவங்களுக்கு தெரியும் ரமலானுடைய நோன்பு சம்பந்தமாக நபி அவங்க சொன்ன ஹதீஸ் தான், மன் சாம ரமலான் ஈமானன் வஹ்திசாப ஊஃபிர லஹு மா தக்கத்தம மின் ஸம்பிஹி, யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். யார் ரமலானுடைய இரா காலங்களில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். ரமலான் இலா ரமலான் கஃபாரா லிமா பைனஹுமா, ஒரு ரமலானுக்கும் அடுத்த ரமலானுக்கும் இடைப்பட்ட பாவங்களுக்கு அந்த ரெண்டு ரமலான்களும் என்ன, அவைகள் பரிகாரமாக இருக்கின்றது. அப்ப நீங்க ரமலான் சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க என்றாலும் அந்த ஹதீஸ்களில் சொல்லப்படக்கூடிய மிக பிரதானமான செய்தி என்ன, பாவ மன்னிப்பு தான். எனவே சகோதரே, நாங்கள் எல்லாருமே இப்ப கொஞ்சம் எங்களுடைய மனதை தொட்டு நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன, இந்த பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ள வேண்டிய பாவ மன்னிப்பை அடைஞ்சு கொள்ளோனும், ரமலான் என்னை விட்டு பிரிந்து போகும்போது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான மனிதனாக நானும் நீங்களும் மாற வேண்டும். சகோதரர்களே, இந்த உணர்வு, இந்த சிந்தனை, இந்த ஞாபகம் எந்த அளவு எங்கள்கிட்ட இருக்குது, இதை கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். ரமலான் வருகை தந்தது, இந்த அறப்பகுதி முடிந்து விட்டது, இன்னும் கொஞ்ச நாளில் மற்ற அறப்பகுதியும் என்ன முடிஞ்சிட போகுது, சரி அது போயிடும். சொல்லப்பட்ட இந்த தகவல்கள்ல பிரதானமானதாக அங்கு வடிக்கப்படுவது வந்து பாவ மன்னிப்பு தான். நீங்க ரமலான் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அங்க பெரும்பாலும் அங்க என்ன சொல்லப்படுகின்றது, பாவ மன்னிப்பு, மன்னிப்பு சொல்லப்படுகின்றது. சரி, இப்ப எங்களுடைய உணர்வுல, எங்களுடைய சிந்தனையில, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூக்காண்டி போயிருக்கார், மாஷால்லா நல்ல சேலரி, நல்ல ஃபெசிலிட்டிஸ் என்ன, நல்ல சேலரி, நல்ல ஃபெசிலிட்டிஸ், ஜப்பும் வெரி சிம்பிள், பெரிய மண்டி ஓடிக்கிற வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து இவருடைய உணர்வு எல்லாம் எப்படி இருக்கும், அழுது அழுது தொழுது தொழுது சமயத்தில் மன்னிப்பு கேட்பார், யாழ்லா அல் கபூல் அல் கபூல், யாழ்லா கபூல் ஆக்கிடு, யாழ்லா என்ன செஞ்சிரு, கபூல் ஆக்கிரு, என்னைய அவங்க என்ன செஞ்சிடணும், கபூல் செஞ்சிடணும். உண்மையிலே தேவையான ஒன்று தான், அப்படித்தானே சோதர்களை. இப்ப நாங்க ரமலான் அடைஞ்சிருக்கக்கூடிய நாங்க இந்த ரமலான் முடியும் தருவாயில் அந்த கபூலியத்தை பெறக்கூடிய அந்த உணர்வு சிந்தனை எங்களிடம் எந்த அளவு பிரதிபலிக்கின்றது, இதை தான் நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். சகோதரர்களே, இந்த உணர்வு எங்களிடம் எந்த அளவு இருக்கின்றது, எந்த அளவுக்கு இதை பற்றி நாம் யோசிக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல வந்த செய்தி தான், ரமலான் மாதத்தை அடைந்தும் எவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கலையோ அந்த மனிதன் நாசமாகட்டும், அந்த மனிதன் என்ன, நாசமாகட்டும். யார் துவா கேட்டது, முஹம்மது நபி. துவா கேட்டது யாரு, துவா கேட்டது யாரு, முஹம்மது நபியா, ஜிப்ரீலா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாங்க. ஆமீன் சொன்னது யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தூரம் கவனத்தில் எடுக்கணும் பாருங்க, எவ்வளவு தூரம் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். எனவே சகோதரர்களே, ரமலான் சொற்ப நாட்களில் எங்களை பிரிந்து சென்று விடும், அது நிச்சயம், அதுல சந்தேகம் இல்லை. சரி, அல்லாஹ் ரமலானை அடைந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறானே, ரமலான் பிரிந்து போகும் போது பரிசுத்தவான்களாக அவர்கள் மாறுவார்களே, அத்தகைய கூட்டத்தில் நானும் சேர்ந்துடணும் என்ற பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கெட்ட ஒரு மன்னிப்பு கிடைச்ச ஒரு பரிசுத்த மனிதனாக நான் மாறிவிட வேண்டும் என்ற உணர்வு சிந்தனை எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் எங்களோட இருக்குது சகோதரர்களே. இருக்குமானால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லாவிட்டால் நாம் அந்த நியத்தை அடிக்கடி என்ன செய்யணும், புதுப்பித்துக் கொள்ளணும். ஏன்னா இதுதான் ரமலானுடைய மெயின் நோக்கமே. இதுதான் இவங்களுக்கு நன்மைகள் சொல்லப்படும் போது அந்த நன்மைகளுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய கூலி என்னன்றது சமயத்தில் ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த நன்மையுடைய அந்த பலாபலன் கிடைப்பதற்காக சொல்லப்பட்ட நிபந்தனைகளை சமயத்தில் நாங்கள் மறந்துடுவோம், கண்டிஷன்ஸும் மறந்துடுவோம். இப்ப நான் நேற்று உங்களை ஞாபகப்படுத்திக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும் யூத கிறிஸ்துவ பெண்களை வந்து என்ன முஸ்லிமான ஆண்கள் திருமணம் செய்யலாம், சட்டத்தை எல்லாம் விளங்கி வச்சுக்கிறாங்க. என்ன முடிக்கலாம் தானே, இஸ்லாத்துல சட்டம் இருக்குது அப்படியா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன சட்டம் இல்லை, யாரும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. ஆனா அல்லாஹ் சும்மா மொட்டையா சொல்லலாத, அல்லாஹ் என்ன சொல்றான், வல் முஹ்ஸனாத்து மினல் முஃமினாத்தி வல் முஹ்ஸனாத்து மினல் லதீன ஊதுல் கிதாப். முஹ்ஸனாத் என்ற வேர்டுக்கு உலமாக்கள் தஃப்ஸீர்ல என்ன விளக்கம் சொல்றாங்க, விளங்கிச்சா, அல் அஃபாயிஃப். அஃபாயிஃப் என்ன, பரிசுத்தமான பெண்கள், ரொம்ப பத்தினித்தனம் உள்ளவர்கள். பத்தினித்தன பெண்கள் எங்களுக்கு தெரியும், ரோட்ல அலங்கோலமா போக மாட்டாவ, கண்டனிடமாய் ஆண்களோடு என்ன செய்ய மாட்டா, பேச மாட்டா, வெக்க சுபாவம் உள்ள பெண்ணாக இருப்பாள். என்ன அப்ப இதெல்லாம் பத்தினித்தனத்துக்குரிய அடையாளங்கள். அல்லாஹு தஆலா திருமணம் முடிக்க அனுமதித்தான், யார யார் அனுமதித்தான், நாங்க விளங்கி வச்சுக்கிறோம் யூத கிறிஸ்தவ பெண்களை எல்லாம் அனுமதிச்சுக்கிறாண்டு, அதெல்லாம் சும்மா ஒட்டைய அனுமதிக்கல. அவர்களில் உள்ள அஃபாயிஸ் அப்படின்னு என்ன, அவர்களில் இருக்கக்கூடிய பத்தினியான பெண்கள். அப்ப கண்டிஷன்ஸ் கண்டிஷனை மறந்துட்டோம், சட்டத்தை மட்டும் என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கி வச்சுக்கிறோம். சகோதரர்களே, இந்த ரமலானுடைய நோன்பு எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையணும், இது ரமலானுக்கு சொல்லப்பட்ட நன்மை. ஆனா சும்மா மொட்டையா சொல்லல நபி, விளங்கிச்சா, ரெண்டு நிபந்தனையை அங்க சேர்த்து தான் சொன்னாங்க, இணைத்தார்கள், நிபந்தனைகளை இணைத்தார்கள். இப்ப தொழுகை வந்து மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து மனிதன் என்ன செய்யும், பாதுகாக்கும், விளங்கி வச்சுக்கிறோம். ஆனா எந்த தொழுகை அது, சும்மா வந்து அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் ஓதி குனிஞ்சு எழுந்து முடிஞ்சு சலாம் சொல்லிட்டு போற தொழுகையா? அல்லாஹ் சூரத்துல் முஃமினில் ஆரம்பிச்சே சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தின் ஹாஷியூன், அவர்கள் தங்கள் தொழுகையில் என்ன செய்வார்கள், பயபக்தியாளர்களாக இருப்பார்கள். இந்த தொழுகை தான் அந்த வேலையை பார்க்கும், இந்த தொழுகை தான் என்ன செய்யும், அந்த வேலையை பார்க்கும். இப்ப ஹஜ்ஜை பத்தி நாங்க சொல்றோம், ஹஜ்ஜிக்கு போனா அன்று பிறந்த பாலகன் போன்று என்ன செய்வாரு, திரும்பி வருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக திரும்பி வருவார். எஸ் உண்மைதான். ஆனால் சொல்லப்பட்ட கண்டிஷன் என்ன, சும்மா நபி மொட்டையா சொல்லல, சொன்னாங்க மன் ஹஜ்ஜ வலம் யஃப்ஸுக் வலம் யர்ஃபுஸ், யார் எந்த பாவமும் செய்யாது ஹஜ்ஜி செய்தாரோ. அப்ப ஹஜ்ஜில் இருந்து கொண்டு சீக்கிரம் அடிச்சா, ஹஜ்ஜில் இருந்து கொண்டு எவனாவது பத்தி உருவாய் பேசினா, இந்த ஹஜ்ஜி பாவங்கள் மன்னிக்கும் ஹஜ்ஜாக மாறுமா, இல்லை மாறாது. அப்ப எனவே சொல்லப்பட்ட நிபந்தனை என்ன, யார் பாவங்கள் செய்யாமல் கணவன் மனைவி உறவு விஷயங்களில் ஈடுபடாமல் யார் ஹஜ்ஜி செய்வார்களோ. எங்களுக்கு தெரியும் சில நாட்டவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் வந்து விசேஷமாக என்ன செய்யறாங்களாம், சாலிஹான குழந்தை கிடைக்கணும் என்றதுக்கான முயற்சி செய்யறாங்களாம். இங்க அரஃபாவுடைய ஹஜ்ஜி பழுதா வைத்துருவேன், அவங்க அதை பார்க்கல, விலகி வச்சுக்கிறாங்க. என்ன ஒரு பரிசுத்தமான இடம், ஒரு பரிசுத்தமான அமல்ல நாங்க இருக்கிறோம், ஒரு புனிதமான இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு குழந்தை தரித்தால் அந்த குழந்தை எப்படியா இருக்கும், அந்த குழந்தை சாலிஹான அவுளியாக்கள் உள்ள குழந்தையா இருக்கும் அப்படின்னு விளங்கி வச்சுக்கலாம். ஆனா ஹஜ்ஜி இப்படி இருக்க கூடாது என்றதை என்ன செய்யல, ஹஜ்ஜிக்காக ஒருவர் நியத்தி வைத்தால் அவர் எஹராம் கட்டி விட்டார் என்று சொன்னா, அந்த எஹராத்திலிருந்து அவர் விடுபடும் வரைக்கும், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடிவடையும் வரைக்கும் கணவன் மனைவி உறவு தடை என்பது என்ன. சகோதரர்களே, கேள்விப்பட்ட சில செய்திகள், சில நாட்டவர்கள் அதை அப்படி செய்யறதாக, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப எனவே இபாதத்துகள்ல நாங்க ஆய்வு செய்து பார்த்தால் பெரும்பாலும் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்களிக்கின்றான். இபாதத்துகள் மூலமாக எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரும் பேறு அதுதான். சகோதரர்களே, பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று மட்டும் மொட்டையா சொல்லப்படலை. நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அதில் சில நிபந்தனைகள் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகள் நிறைவேறுகிறதா, அதை நிறைவேற்றுகிறோமா என்றதை நாங்கள் பார்க்கணும். அப்ப அந்த நிபந்தனையில நோம்புடைய விஷயத்தில் நபி அவங்க என்ன சொல்றாங்க, யார் இரவில் தொழுவாரோ, யார் பகலில் நோன்பு நோட்பாரோ, யார் லைலத்துல் கத்ருடைய ராவுல நின்று வணங்குவாரோ, இந்த மூன்று ஹதீஸ்லையும் நபி அவங்க என்ன சொல்றாங்க, ஈமானன் வஹ்திசாபா. இந்த வார்த்தையை சேர்த்துனா, அவர் இந்த வணக்கம் என் மீது கடமையாக்கப்பட்டது, இந்த வணக்கம் என் மீது சுன்னத்தாக்கப்பட்டது என்ற அந்த உணர்வு உள்ளத்தில் ததும்ப வேண்டும். அந்த உள்ளத்தில் இந்த உணர்வு நிலம்பி வளையணும். இப்போ இரவுல இமாம் தொழுகிறாரு, ஏதோ ரமலா மாதத்தில் நைட்டில் தொழுவாங்க, நாங்களும் போய் பள்ளியில் போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அவரை ஓதி முடிக்கு வரைக்கும் இருந்து போட்டு சலாம் கொடுத்துட்டு வந்தா இது பாவங்களுக்கு பரிகாரமா அமையுமா? இல்லை, தக்பீர் கேட்டு தொழுது கொண்டிருக்கும் போது என் உள்ளத்தில் அந்த உணர்வு பொங்கணும், இது என் மீது சுன்னத்தாக்கப்பட்ட வணக்கம், இதுக்கு இப்படி இப்படி எல்லாம் கூலி சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே அந்த நன்மையை எதிர்பார்க்கும் அந்த ஆசை இருக்கோன்னு நபி சொல்றாங்க. இது கண்டிஷன், பாவம் மன்னிக்கப்படுவதற்கு சொன்னாங்க. ஈமானன் வஹ்திசாபா, அவரிடத்துல நன்மையை எதிர்பார்க்கும் அந்த உணர்வு இருக்கணும், அந்த உணர்வோட செய்யணும். சும்மா ஏனோ தானோ என்றதல்ல. ஒரு மனிதன் துஆ செய்கின்றான், அவனுடைய உள்ளத்துக்கும் நாக்குக்கும் சம்பந்தப்படம் இல்லண்டா, சம்பந்தம் இல்லண்டா, அல்லாஹ் அந்த துஆவை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அப்ப பாருங்க, துஆ கேட்கும் போது நபி அவங்க சொல்றாங்க, உதுல்லாஹ் வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் இதை அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கையோடு அந்த உள்ளத்தில் அந்த ஈமானோடு துஆ செய்யண்டாங்க. அப்ப இந்த உணர்வுகள் ஒன்றும் இல்லாம சும்மா கையேந்தி ஆமீன் ஆமீன் கொண்டிருந்தா அந்த துஆக்கு முடியப்படுமா? அப்ப பாருங்க, அமல்களை செய்கின்றோம், ஆனால் அந்த அமல்களுக்கு சொல்லப்பட்ட நிபந்தனைகள் அந்த இடத்துல எங்களோட ஞாபகத்தில் வருவதில்லை. எனவே சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் பாவங்களுக்கான என்ன பரிகாரம், அல்லாஹ் பாவங்களை எல்லாம் என்ன செய்ய போறான், ரமதான்ல மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்த போகின்றான். அப்படியானால் அந்த உணர்வு எங்கள்கிட்ட என்ன செய்யணும், எல்லா நேரமும் நான் இந்த மாதம் முடிவடையும் போது பரிசுத்தமான ஒரு மனிதனாக என்னை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சகோதரர்களே, இந்த உணர்வு எங்களிடத்தில் என்ன செய்யணும், அடிக்கடி புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ரமலானுடைய முடிவில் மன்னிக்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த மனிதனாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாவின் பக்கம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று என்ன செய்கின்றான், எங்களை அல்லாவே கூப்பிடுறான், எல்லோரும் ஏ மக்களே, நீங்கள் எல்லோருமே அல்லாவிடத்தில் தௌபா கேளுங்கள், அல்லாவிடத்தில் உங்கள் பாவங்களுக்காக என்ன செய்யுங்கள், மன்னிப்பை கேளுங்கள் என்று அல்லாவே சொல்கின்றான். சகோதரர்களே, அடியார்கள் வாழ்க்கையில பாவம் செய்வது என்பது அது மனிதனுடைய இயல்புல உள்ளது, பாவம் நடக்கும், யாருமே வாதிட முடியாது, நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாரும் தன்னை பெரிய அவுளியா மாதிரி சொல்ல இயலாது. எந்த பெரிய வழியாக இருந்தாலும், எந்த பெரிய அல்லாமாவா இருந்தாலும், மனிதன் என்ற வகையில பல விதமாக ஒவ்வொருத்தருடைய பாவ முறைகள் வித்தியாசமா இருக்கலாம். எனவே ஏதோ ஒரு தவறு தப்பு மனிதனால் என்ன செய்யும், நடக்கத்தான் செய்யும், அதை யாருமே என்ன செய்ய முடியாது, அப்படி எங்கட வாழ்க்கையில இல்லைன்னு மறுக்க முடியாது. அவர் விரும்பியோ சமயத்தில் விரும்பாமலோ, எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கேன்னு சொன்னா, முஸ்லீம்ல நபி அவங்க சொல்றாங்க, அடியார்களாகிய நீங்கள் தவறு செய்யாவிட்டால், அடியார்களாகிய நீங்கள் தவறு செய்யாவிட்டால் உங்களை அழித்துவிட்டு தவறு செய்யும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான் நபி சொல்றாங்க. தவறு செய்யும் ஒரு கூட்டத்தை என்ன செய்வான், அல்லாஹ் உருவாக்குவான். அவர்கள் தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பார்கள், அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான், மன்னிப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் கஃபூர், குர்ஆன்ல வந்திருக்கு பல வர்ணனைகள். இப்ப அல்லாஹ் மன்னிப்பவன் என்ற இந்த சிஃபத்து, அல்லாஹ்வுடைய பண்பு இந்த உலகத்துல நடக்கணுமாண்டா, அடியார்கள் பாவம் நடந்தாதான் அது என்ன செய்யும், நடக்கும், அப்படித்தானே? கேமரா வச்சுக்கான ரோட்டெல்லாம் எப்ப படும், எல்லாரும் 40 லேன் 50 லேன் போனா நடக்குமா? இல்ல, கொஞ்சம் பேர் என்ன செய்யணும், ஓவர் ஸ்பீட்ல போகணும், போனாதான் அந்த கேமராக்கு வேலை, அப்படியா இல்லையா? அப்படி இல்லாட்டி கேமராக்கு வேலையெல்லாம் போயிடும். அப்ப உலகத்துல சில தவறுகள் நடைபெற்றால்தான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்ற அந்த சிபத்து பண்பாடு உலகத்தில் செயல்படும், இல்லாட்டி அந்த பண்புக்கு வேலையெல்லாம் போயிடும். எனவே அல்லாஹ் என்ன செய்வான், நபி அவங்க சொல்றாங்க, நீங்கள் லௌலம் துதினிபு இப்படியே சொன்னாங்க, நீங்கள் பாவம் செய்யாவிட்டால் உங்களை அல்லாஹ் அனுப்பிவிட்டு பாவம் செய்யும் ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான்றாங்க. இதுல இருந்து நாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் செய்யக்கூடாது, என்ன அதாவது இது ஒரு வாய்ப்புன்னு நினைக்க கூடாது. சகோதரர்களே, மனித இயல்பை பத்தி நபி அவர்கள் பேசுகின்றார்கள், மனிதனுடைய சுபாவத்தை பத்தி சொல்றாங்க. அப்படி இல்லாம பாவம் செய்யுங்கன்றது அல்ல இதனுடைய அர்த்தம். மனித சுபாவத்தால் அதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். அல்லாஹ் அப்படி உலகத்தை ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனா நடந்தா நீங்க என்ன செய்யணும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, உங்க பாவங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், தூபு, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், எங்களுக்கு தெரியும் நன்மைகள் பாவங்களை போக்கும், நல்லவைகள் என்ன செய்யும், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னல் ஹசனாத், நன்மைகள் என்ன பாவங்களை போக்கிவிடும், நன்மைகள் என்ன செய்யும் பாவங்களை போக்கிவிடும். அபூபக்கர் சித்திக் மிஸ்டர் ஹரதியல்லாஹு அவங்களுக்கு பண ரீதியாக உதவி செஞ்சு, பிறகு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடயத்தில் அவர் ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுக்கவும், அவங்க என்ன முடிவு செய்யறாங்க, இதுக்கு பிறகு இவருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செலவு கொடுக்க மாட்டேன், இவ்வளவு நலவு செஞ்சு அவர் என்ன செய்யல, நன்றியோடு நடந்து கொள்ளலன்னு கோபம் வந்துட்டு அவங்களுக்கு. அப்ப எனவே நான் மிஸ்தஹக்கு வந்து செலவழிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அல்லாஹ் வசனத்தில் இருக்கின்றான், வலா யஅதரி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅ, யாரெல்லாம் உங்கள்ல வசதி உள்ளவங்க, நல்ல வாய்ப்பு உள்ளவங்க, எந்த ஏழைகளுக்காக செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவங்க சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு, அஃபலா யதூபூன இலல்லாஹ் அஃபலா யுஹிப்பு, அதாவது அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா, அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்ட உடனே அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, உடனே முடிவை மாத்தி கொள்றாங்க, ஏன், நான் விரும்புகிறேன் மன்னிப்ப, நான் என்ன செய்யறேன், நான் விரும்புகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி உடனே முடிவை மாத்தி கொண்டாங்க. சகோதரர்களே, அங்க பாக மன்னிப்பு என்றது வந்து மனிதர்களாக எங்களை பொறுத்த வரைக்கும் அதை அடைஞ்சு கொள்ளணும் என்ற உணர்வு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். என்ன பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் அல்லாவை சந்திச்சோண்டு வைங்க, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் அல்லாவை சந்தித்தால் அத்தகைய ஒரு பரிசுத்தமான மனிதன் அல்லாஹ் தண்டிப்பானா, பாவம் மன்னிக்கப்பட்டவனாக ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் வருகை தந்தால் அந்த மனிதனை அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போடுவானா என்றால் இல்லை, அது நடக்க மாட்டார். ஏன், அல்லாஹ் ஒரு நாள் அநியாயம் செய்ய மாட்டார். சரி, ஒருத்தர் பாவம் மன்னிக்கப்படாதவராக வந்தால் இவருடைய நிலைப்பாடு என்ன, அல்லாஹ் சொல்றான், யக்ஃபிரு லிமன் யஷா வயுஅஸ்ஸிபு மன் யஷா, அவன் விரும்பியவர்களை மன்னிப்பான், விரும்பியவர்களை தண்டிப்பான், விரும்பியவர்களை மன்னிப்பான், விரும்பியவர்களை என்ன செய்வான், அல்லாஹ் தண்டிப்பான். நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம அல்லாஹ்வுடைய அருள் ஆதரவு வைத்திருக்கிறோம், அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், அல்லாஹ் எங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்றது எங்களுடைய பேராவல், ஆனால் அல்லாஹ் தண்டிக்க நினைத்தால் எங்களால் ஏலாண்டு சொல்லிடுமா? அதனால தான் தெரியும் குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா ஃபரீகும் ஃபில் ஜன்னா வ ஃபரீகும் ஃபிஸ் ஸஈர் என்று சொல்கின்றார். ஒரு கூட்டம் நரகத்தில் இருப்பார்கள், இன்னொரு கூட்டம் சுவனத்தில் இருப்பார்கள். சகோதரர்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மனைவி சொல்கிறார்கள், என்னுடைய கணவரை போன்று அழக்கூடிய ஒரு மனிதனை நான் காணவில்லை, என்னுடைய கணவரை போன்று அழக்கூடிய ஒரு மனிதரை காணவில்லை. இந்த வசனத்தை ஒரு இரவில் ஓதி 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 என்ன செய்கின்றார்கள், அழுகின்றார்களா, ஏன் அழுதார்கள், எங்களுக்கு உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னா உலகத்தில் ஹஸரத் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி இவர்களை போன்று அடுத்த இன்னொரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அது யாராக தான் இருக்கும், அது உமர் பின் அப்துல் அசீஸ். சகோதரர்களே, எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தார்கள், ஹஸரத் அபூபக்கருக்கு போறோ, உஸ்மானுக்கு போறோ, அலிக்கு போறோ, ஆட்சி செய்த சஹாபாக்கள், அதுக்கு பின்னால பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க, எத்தனையோ பேருக்கு புறவு வந்தவர் தான் இந்த உமர் பின் அப்துல் அசீஸ். இந்த உமர் பின் அப்துல் அசீஸை தான் வரலாற்று ஆசிரியர்கள் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், ஐந்தாவது இஸ்லாமிய ஹலீஃபா, அதாவது அபூபக்கரை போல, உமரை போல, உஸ்மானை போல, அலிய போல ஆட்சி செய்தவர் அடுத்த ஆள் தான் யாராக தான் இருக்கும், அது உமர் பின் அப்துல் அசீஸ். அப்ப இந்த ஆயத்தை ஓதி 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 அழுதார்கள் என்று சொன்னால் ஏன் அழுதார்கள் சகோதரர்களே? வசனம் சொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு சாரார் சொர்க்கத்திலையும் ஒரு சாரார் நரகத்தில் என்று சொல்லும் போது அவர்கள் தங்களுடைய நிலையை நினைச்சு பார்க்கிறாங்க, நான் எந்த சாரார்ல இருப்பேன், அல்லாஹ் என் விஷயத்தில் என்ன முடிவெடுப்பான், யாருக்கு தெரியும், யாருமே தன்னுடைய எந்த பெரிய நல்லமலை வச்சும் என்ன செய்ய முடியாது, நான் சொர்க்கவாசி தான் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே எங்களுடைய இந்த உணர்வை கவிழ்த்தியே போட்டார்கள். சொன்னார்கள், உங்கள யாருமே நீங்கள் செய்யும் நல்லறங்களை கொண்டு, நீங்கள் செய்யற நல்லமல்களை கொண்டு சுவனம் செல்ல முடியாது. நினைக்காதீங்க, நான் ஹஜ் செஞ்சிருக்கிறேன், நான் நோம்பு முடிச்சிருக்கேன் எத்தனையோ வருஷமா,
எத்தனையோ தொகையை நான் சதக்கா செய்திருக்கிறேன், உம்ரா செய்திருக்கிறேன், எனவே நான் சொர்க்கவாசி தான் அப்படின்னு நீங்க நினைக்கவே முடியாது. நபி இந்த உணர்வு அப்படியே கவிழ்த்து தவிழ்த்து போட்டாங்க. என்ன சொன்னாங்க, யாரும் சொர்க்கத்தில் உங்களுடைய அமலை கொண்டு நுழைய முடியாது. அப்ப சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்கிறாங்க, வலா அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரே, உங்களுக்குமா நீங்களுமா சகோதரர்களை கம்பேர் பண்ண இயலுமா எங்களுடைய அமல்களை நபியுடைய அமலோட? உங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்க, ரமலானுடைய இரா வணக்க, அதாவது நபியுடைய இரவு வணக்கத்தை பத்தி வர்ணித்தார்கள். இரவு வணக்கம் எப்படி இருந்தது? தக்பீர் கட்டினாங்க, அல்ஹம்து சூராவுக்கு பிறகு சூரத்துல் பக்கராவை ஸ்டார்ட் பண்ணி ஓதிக்கொண்டே போனார்கள். எது வரைக்கும்? 100வது ஆயத்து வரைக்கும். சொல்றாங்க, நான் என்ன நினைச்சேன், 100 ஆவிட்டு இப்ப ருக்கு செய்வார்கள். இல்ல, 101 ஆவிட்டு. 101க்கு பிறகு இப்ப ஸ்டேஷன் எங்க முடியுமோ யாருக்கு தெரியும். என்ன, 200வது ஆயத்து வந்த போது இப்போது நினைத்தேன், தக்பீரை கட்டிக்கொண்டு இப்ப என்ன செய்வார்களா இருக்கும், ருக்கு செய்வார்களா இருக்கும். 200ம் தாண்டி விட்டது. சரி, வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரி, சூரத்துல் பக்கராட கடைசி ஆயத்து அப்படித்தானே. இதை ஓதுற நேரம் சொல்றாங்க, சூரத்துல் பக்கரா முடியுது, பெரிய சூரா தானே, இப்ப என்ன செய்வார்கள், ருக்கு செய்வார்கள். அண்ணா அடுத்த சூறாவை அலிஃப் லாம் மீம் என்று ஸ்டார்ட் ஆக்கிட்டாங்க ஆல் இம்ரான். சகோதரர்களே, இது முதலாவது ரகாத்த மட்டும்தான் சொன்னா, முதலாவது ரகா ரெண்டாவது ரகாத்துல இருந்து நடந்தேன்னு அந்த அதிசயில வரல. முதலாவது ரகாத்த பத்தி மட்டும் சொன்னார்கள், ஆல் இம்ரானை ஓதி முடிஞ்சு நிசாவே ஆரம்பித்து வைத்தார்கள் சொல்லி. ஏண்டா சேர்ந்தேன்னு நினைச்சிப்பார் அவர்கள், மனுஷன் தானே, என்ன எவ்வளவு நேரம் நிக்கிறது. அப்ப நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னாங்க, நபி அவர்கள் ஓதினால் ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவிலும் நிற்பார்கள். அந்த ஆயத்துல ரஹ்மத் இருந்தால் யாரெல்லாம் எனக்கு ரஹ்மத் செய்து கேட்பாங்க, அந்த ஆயத்துல தண்டனை இருந்தால் யாரெல்லாம் தண்டனையிலிருந்து என்ன பாதுகாத்துக் கொள்ள என்று செய்வார்கள், அல்லாவிடம் துஆ கேட்பார்கள். இப்படித்தான் ஓதுவார்கள். வர 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 இந்த ஸ்டைல் அவங்கள்ட்ட கிடையாது. ஆயத்தில் அதாப் இருந்தாலும் சரி, ஆயத்தில் ரஹ்மத் இருந்தாலும் சரி, எங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான், எல்லாமே என்ன ஒன்றுதான், எதையும் கேட்பதில்லை, வர வரன்னு ஓதிக்கொண்டு போறது மட்டும்தான். இல்ல, நபி அவங்களோட ஓதல் அப்படி இருக்கல்ல. அப்ப பாருங்க எப்படி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் நபி அவர்கள் மீது வருத்தப்படுவேன், காலெல்லாம் வீங்கிவிடும், காலெல்லாம் என்ன செஞ்சிடும், வீங்கிவிடும். அப்ப ஒரு முறை கேட்டாங்களா, அல்லாவின் தூதரே, அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹில சொல்கின்றான், உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டதாக சொல்கிறான், இவ்வளவு சொல்லப்பட்டும் அல்லாவின் தூதரே, நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? சகோதரர்களே, என்ன பதில் சொன்னார்கள்? சொன்னார்கள், ஆயிஷா, அஃல அகூனு அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா, நான் உள்ள நன்றியுள்ள மனிதனாக அல்லாவுக்கு இருக்கக்கூடாதா, அல்லாஹ் எனக்கு செஞ்ச நியமத்துகள் எவ்வளவு, அல்லாஹ் மிகப்பெரும் அருளை நபி மீது செய்திருந்தார். சகோதரர்களே, ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய அமல் செய்து விட்டும் என்ன சொல்கின்றார்கள், நானும் என்னுடைய அமலை கொண்டு என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாது. நாங்க நோம்பு விட்டு விட்டு முடிப்போம், நபி சமயத்தில் நோம்பு தொடர்ந்து முடிப்பார்கள், அல்ல அவங்களுக்கு என்ன செய்தான், அதை அனுமதித்திருந்தான், அப்படி அமல் செய்தார்கள். ரமலானுடைய மாதம் வந்தால் ஆயிஷா நாயகி தான் சொல்றாங்க, கான அஜிவத மீன ரீஹில் முர்சலா, வீசும் தென்றலை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். எதையும் நபி பேலன்ஸ் வச்சு கொள்ள மாட்டாங்க, எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, தர்மம் என்று சொல்லி அள்ளி வழங்குவார்கள் நபி ரமதானுடைய மாதத்தில். அப்ப நபியுடைய சதக்கா, நபியுடைய நோன்பு, நபியுடைய தொழுக, எதை பார்த்தாலும் நாங்க கிட்டே நிக்க முடியாது. ஆனால் அந்த நபிதான் சொல்றாங்க, என்னுடைய இவ்வளவு பெரிய அமலா இருந்தாலும் இதை கொண்டும் நான் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. வல அந்த யார சூழல்லா, அல்லாவின் தூதரே, நீங்களுமா? ஆம், நானும் தான், அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு என்னை அணைத்துக் கொண்டாலே தவிரன்னு சொன்னான். அப்ப அல்லாஹ் அருள் செஞ்சா மட்டும்தான் எனக்கும் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லாவிட்டால் என்ன நானும். எனவே சகோதரிகளே, நாம் செய்த எந்த ஒரு வணக்கத்தை வேண்டும் சைத்தான் சமயத்தில் வந்து ஏமாத்துவான். அதை வச்சு அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சில சமயத்தில் உள்ளத்துல மமத வந்துடுது. சில பாவிகளை பார்த்தீங்க நினைக்கிறாங்கன்னா, பாத்தீங்களா, பாவிகள் ரமலான் மாசத்துல இந்த மூதேவிகளுக்கு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்ல இவருக்கு பெரிய கோபம், ஏ இவர் பெரிய, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கணும், அல்லாஹ் அவங்களுக்கு பாக்கியம் கொடுக்கணும். சகோதரர்களே, என்னுடைய அமல்ல நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் மமதை பெருமை வந்துடக்கூடாது. அதனால சில உலமாக்கள் சொல்றாங்க, சில சமயத்தில் பாவம் செய்பவன் நன்மை செய்பவனை விட சிறந்தவன் ஆயிடுவானான். அது எப்படி? நன்மை சிறந்த தானே சிறந்தானே இருக்க முடியும், பாவம் சிறந்த சிறந்தவன் ஆக முடியுமா? முடியாது. சொல்றாங்க, நன்மை செய்தவர் தன்னுடைய உள்ளத்தில் பெருமை உணர்வை எடுத்து விட்டால், பாவம் செய்தவன் தன்னுடைய உள்ளத்தில் குற்ற உணர்வை, திரும்ப நினைக்கிறேன் என்ன செய்ய நிலைமை மோசமா இருக்கு, அல்லாஹ் மன்னிச்சிடணும் என்ற உணர்வு இருக்கிறது அவருடைய உள்ளத்தில், ஆனால் மீண்டு கொள்ள முடியாமல் வருத்தப்படுகிறார். சகோதரர்களே, இந்த குற்ற உணர்வு இருக்குது, இந்த உணர்வு அந்த மனிதனை சமயத்தில் அல்லாடத்தில் பெரியவன் ஆக்கிடும். அதனால்தான் பாவங்கள் செய்வதில் குற்ற உணர்வு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது சமயத்தில் அல்லாடத்தில் என்ன செஞ்சிடும், அவனுக்கு அந்தஸ்து வழங்கிடும். எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய அமல்களை கொண்டு ஏமாறக்கூடிய சூழ்நிலையை என்ன செஞ்சிடக்கூடாது, ஆக்கிவிடக் கூடாது. ஷைத்தான் சமயத்தில் என்ன செய்வான், அமல்களை கொண்டும் எங்களை ஏமாற்றி விடுவான். அதனால தான் பாருங்க, உலகத்தில் இந்த சோதனைகள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வபலவ்னாஹும் பில் ஹஸனாதி வஸ்ஸய்யிஆத், அவர்களை நன்மைகளை கொண்டும் நாம் சோதிப்போம், அவர்களை தீமைகளை கொண்டும் நாம் சோதிப்போம். சகோதரர்களே, நன்மையை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறது என்றது, இது மனுஷனுக்கு விளங்குறது இல்லை. ஒருவர் கஷ்டப்படுறார் என்று சொன்னா, அப்ப அந்த டைம்ல என்ன நினைப்பாரு, நான் கஷ்டப்படுறேன், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் என்ன பொறுமையா என்ன செய்யறான், பரிசோதிக்கிறான் சொல்லி உணர்வு வரும். ஆனா நல்ல வசதியா இருக்கிறவர், அல்லாஹ் இப்படி எல்லாம் வசதியை தந்து என்ன சோதிக்கிறான் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா, அந்த உணர்வு வருகிறதா? இல்ல, அந்த உணர்வு குறைவு. யூசுப் நபியுடைய வரலாறு ஒரு ஆலிம் பேசுகிறார், பேசப்போகல சொன்னாரு, யூசுப் நபி ஆரம்பத்துல என்ன செஞ்சாரு, அதாவது சிரமப்பட்டார், கிணத்துல போட்டாங்க, கஷ்டப்பட்டாரு, அதுக்கு பிறகு மன்னருடைய மாளிகையில் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள். அதுக்கு பிறகு என்ன செய்தார், சிறைச்சாலைக்கு போனார், அங்க சிறைச்சாலையில் இதெல்லாம் சோதனை. அதுக்கு பின்னால ஆட்சியாளராக மாறினார் பாருங்க, அரசராக மாறினார் இல்லையா, ரைட்டா, இதுவும் சோதனை தான். இந்த சோதனையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், உணர்ந்தார்கள். அல்லாஹ் எனக்கு வசதியை தந்து சோதிக்கின்றான் என்பதை உணர்ந்தார்கள். அதனால தான் எங்கெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் இருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் பணிவா நடந்து கொண்டார்கள். ஏ, அதிகாரம் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யலும், தண்டிக்கணுமா இல்லையா? அதிகாரம் இருக்கிற நேரத்தில் தண்டிக்கலும். அவர்களுடைய சகோதரர்கள் வந்த நேரத்தில், ஒரு சகோதரர் உங்களுக்கு தெரியும், திருட்டு சம்பவம் ஒன்று நடந்து அதுக்கு பிறகு அவரை பிடிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா கருத்து, இவன் களவெடுத்திருந்தா இவனுடைய சகோதரனும் களவெடுத்தா இருப்பான். யார சொல்றாங்க, யூசுப் நபி சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க, யூசுப் நபிகிட்டே சொல்றாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியாது இது யூசுப் தான் என்று சொல்லி மறைத்து கொண்டான், அவங்களுக்கு வெளிப்படுத்தவும் இல்லை. அவருடைய உள்ளத்தில் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்யறாங்களே என்றது வந்தது, ஆனா என்ன செய்யல அவங்க, அதை வெளிப்படுத்த கூட இல்லை, அப்படியே அடக்கி உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொண்டார்கள். எனவே அதிகாரம் உள்ள நேரங்கள் என்ன செய்யலாம், அதிகாரத்தை பயன்படுத்தலாம். இல்லை, அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான், எனவே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். சோதனை ரெண்டு விதமாகவும் இருக்கும். ஆனால் நாங்கள் பெரும்பாலும் கஷ்டத்தில் இருப்பதைத்தான் என்ன செய்கிறோம், சோதனையா நினைக்கிறோமே அன்றி இன்பத்தில் இருப்பதை யாரும் என்ன செய்யறதில்லை. இப்ப உதாரணமாக சாதாரணமா ஒரு கார் ஒன்று வச்சிருக்காரு, மாஷா அல்லாஹ், நல்ல வசதியோடு வேறொரு வெஹிக்கிள் கிடைச்சா எல்லாரும் என்ன செய்வோம், பெரிய ஏப்பமுட்டு அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு தான் என்ன செய்வோம். உண்மைதான், நியமத்து கிடைத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஆனா இந்த உணர்வு வருமா, இது சமயத்தில் எனக்கு சோதனையாக அமைந்திருமோ, அல்லாஹ் என்ன சோதிக்கத்தான் இதை தந்திருக்கிறானோ, அல்லாஹ் என்ன இதை சோதிக்கத்தான் தந்திருக்கிறானோ என்ற உணர்வு வருகிறதா என்றால் மிக குறைவு. சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தை பற்றி நாம் பேசக்கூடிய நேரத்தில் சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன, இந்த ரமதான் எங்களை பிரிந்து செல்கின்ற போது எங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு பெற்ற பரிசுத்தவான்களாக நாம் ஆக வேண்டும். சகோதரர்களே, இது அடிக்கடி அடிக்கடி இந்த உணர்வை எங்களில் நாங்கள் என்ன செய்யணும், புதுப்பித்து கொண்டிருக்கணும். அப்படி மன்னிப்பு கிடைக்கிற உணர்வு எங்கள்கிட்ட இல்லைண்டா, மன்னிப்பு அடைஞ்சு கொள்ளணும் என்ற அந்த ஆசை எங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால், எங்களுக்கு ஆசை இல்லாட்டி அல்லாஹ் எங்களுக்கு தரமாட்டான். சகோதரர்கள், நபி அவங்க துவாவை பற்றி சொல்லும்போது அதுதான் சொன்னாங்க, அல்லாஹ் யாருடைய உள்ளம் மறதியில் இருக்குமோ அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்க மாட்டார். அட, கேட்கிற உனக்கே கணக்கு இல்லை, கேட்கிற உனக்கே இல்லை, கணக்கில்லை. அப்ப ரமலான் வந்தது, இந்த ரமலான் முடிவில் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான ஒரு மனிதனாக நான், எனது மனைவி, எனது பிள்ளைகள், எனது குடும்பம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக ஆகணும் என்ற அந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக ஏற்பட்டு அடிக்கடி அந்த சிந்தனை எங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் முடிவில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லையா? உண்மையில் சகோதரர்களே, ரமலானுடைய பிரிவு மூமின்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும் அவர்களுக்கு. ஏன் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தவானா ஆக்கினானா இல்லையா என்பது உலகத்தில் எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் என்ன செய்யலாம், சந்தோஷப்படலாம். ஆனால் எங்களுக்கு தெரியாதே, அதனால மறுமையில் தான் அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், காட்ட போகிறான். துன்யாவில் அல்லாஹ் காட்டலையே. எனவே உள்ளம் மிகப்பெரும் வருத்தம் அடைந்தவர்களாகத்தான் என்ன செய்வார்கள், அவர்களுடைய நாட்களை கழிப்பார்கள். சகோதரர்களே, பாவங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் இலா ரமலான் கஃபாரா, ஒரு ரமலான்லேருந்து அடுத்த ரமலான் வரைக்குள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி பொது மன்னிப்பு என்பது பொதுவாக உலமாக்களுடைய கருத்து என்னான்னு சொன்ன, அது சிறிய பாவங்களுக்காகத்தான். ஆனால் பெரும் பாவங்களை பொறுத்த வரைக்கும் அடியார்கள் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாடத்தில் அழுது சாலையப்பட்டு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், அப்போதுதான் அந்த பாவங்களுக்கு மன்னிக்கப்படும். உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்றான், ஏனையவைகளை நாங்கள் என்ன செஞ்சிருவோம், மன்னிச்சிருவோம். எங்களுக்கு தெரியும் நல்லறங்கள், நாங்கள் செய்யக்கூடிய சாலிஹான நல்லமல்கள் மூலமாக எங்களுடைய பாவங்கள்லாம் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுகின்றது. ஆனால் பெரும் பாவங்களாக இருந்தால் அவைகளுக்கு கண்டிப்பாக நாங்கள் அழுது புலம்பி அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். சகோதரர்களே, ரமலான் அதுக்குரிய பெரிய ஒரு சந்தர்ப்பம். உலமாக்கள் பாவ மன்னிப்புக்காக என்ன நிபந்தனைகளை சொன்னார்கள் என்பதை கவனத்தில் எடுக்கணும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய அமல்களுக்குரிய நன்மைகள் என்னவென்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அவைகளுக்கு சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸ் என்னன்றதை நாங்கள் கவனிக்க தவறி போகிறோம். சகோதரர்களே, என்ன நன்மைகள், பாவ மன்னிப்புக்கான நிபந்தனைகள் என்ன சொன்னார்கள்? முதலாவது மனுஷனுக்கு கவலை இருக்கணும், அடே நான் இவ்வாறு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே என்று சொல்லி என்ன செய்யணும், உள்ளம் வருத்தப்பட வேண்டும். எனவே உள்ளத்தில் வருத்தம் ஏற்படுவது பாவ மன்னிப்புக்கான ஒரு நிபந்தனை. இவருக்கே கணக்கில் கையேந்து யாரா நீ விரும்பினா மண்ணி இல்லாடி போன்ற மாதிரி துவா கேட்டாருண்டா என்ன? அல்லதான் அப்படியும் சொன்னாங்க, அல்லாஹ் ஃபுல்லிய விஷயத்தை யாரா நீ விரும்பினால் மண்ணி என்று நீங்கள் துவா கேட்க வேண்டாம். தௌபா இப்படி கேட்கக்கூடாது, யாரா நீ விரும்பினா என்ன செய், சில காரியங்களுக்கு யாரா நீ விரும்பினாத்தா நீ விரும்பாட்டி விட்டுருன்னு கேட்கலாமா இல்லையா? ஏன்னா அதுக்குதான் இஸ்திஹாரான்னு ஒன்று இருக்குது. ஒரு காரியத்தை செய்ய போறோம், நல்லதா சரியில்லையான்னு தெரியாது, யாரா இது நல்லதோ சரியில்லையோ தெரியாது, இது நல்லதா இருந்தா நசீபாக்கு, இது தீமையா இருந்தா விட்டுருன்னு சொல்லி என்ன தௌபா செய்யும் போது அப்படி கேட்கலாமா, யாரா நல்லதா இருந்தா எட்டுக்கோ தீமையா இருந்தா விட்டுருன்னு கேட்கலாமா? இல்ல, அல்லாஹும்ம க்ஃபிர்லி இன் ஷித்த, யாரா நீ விரும்பினால் மன்னித்துக்கொள் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். நபி அவர்கள் தடுத்தார்கள். அவ தடுத்தா என்ன அர்த்தம், யா அல்லாஹ் நீ மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்று மன்றாடுங்கள். சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு நேரம் இருக்க வேண்டும், எங்கள் எல்லோருக்குமே ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் எங்களோடு யாரும் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது, என் மனைவியும் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளும் இருக்கக்கூடாது, எனது பெற்றோர்களும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, நானும் அல்லாவும் மட்டும்தான் என்ற நிலை இருக்கும். நானும் அல்லாவும் மட்டும்தான், நான் அல்லாவிடத்தில் என்னுடைய பிரச்சனைகளை எனது பாவங்களை எல்லாம் சொல்லி நான் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகிறேன். கண்கள் கண்ணீர் வடித்தவராக நபி அவங்க ஏழு சாராருக்கு மறுமையில் நிழல் கிடைக்கும் என்று சொல்லும் போது அதில் இவரையும் சேர்த்துட்டாங்க. என்ன சொன்னாங்க, வரஜுலுன் ஜக்கரல்லாஹ் அஹாலியன், தனித்திருந்து அல்லாவை நினைக்கின்றார், தனித்திருந்து அல்லாவை என்ன செய்கின்றார், நினைத்து பார்க்கிறார். அதோட முடிக்கல நபி சொன்னாங்க, ஃபஃபாதத் ஐனா, அவனுடைய இரண்டு கண்களும் கண்ணீர் வடிக்கின்றதுன்னு சொன்னாங்க. சௌரில் யோசி பாருங்க, எப்ப எங்களுடைய கண்கள் கண்ணீர் வடித்தது, அல்லாவை நினைத்து, நாம் அல்லாவுக்கு செய்த துரோகங்களை நினைத்து, அல்லாஹ் எங்களுக்கு செய்த நியமத்துக்களை நினைத்து நாம் கண்ணீர் வடித்த நேரம் எது? எனவே கண்கள் கண்ணீர் வடிக்கல என்று சொன்னா சோதர்களே, ஈமான்ல பிரச்சனை இருக்கின்றதுதான் அர்த்தம், ஈமான்ல கோளாறு இருக்கிறது. அடியாருக்கு அல்லாவுடைய பக்தி, அவனுடைய பயம் அச்சம் சரியான முறையில் ஏற்படவில்லை என்பது அது ஒரு அடையாளம். அப்ப நபி அவங்க தனிமையில் இருந்து அல்லாவை திக்ரு செய்யும் மனிதனை சொல்லும் போது சும்மா தனிமையில இருந்து சுபான்லா சுபான்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு இல்ல, சொன்னாங்க ஃபஃபாதத் ஐனா, அவனுடைய இரண்டு கண்களும் கண்ணீரை வடிக்கும் என்று சொன்னார்கள். உண்மையிலே ஒரு மனிதன் தனிமையில இருந்து அல்லாஹ் தனக்கு செஞ்ச அருட்பாக்கியங்களை நினைத்து ஆரம்பத்திலிருந்து நினைச்சுவாங்க, நான் சிறு வயசுல எப்படி இருந்தேன், என் நிலவரங்கள் எப்படி இருந்தது, எப்படி எப்படி எல்லாம் இருந்த என்னை அல்லாஹ் எப்படியெல்லாம் கொண்டு வந்து வைத்திருக்கிறான். இன்னும் சகோதரர்களே, நபி அவங்க சொன்ன முக்கியமான இன்னொரு விஷயம்தான், உலகத்தில் கீழ்நிலையில இருக்கக்கூடிய மக்களை பாருங்கண்டாங்க. எத்தனை பேர் ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் பேசலாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் பார்க்கலாம இருக்கிறாங்க, எத்தனை விதமான நோய்கள், இது எல்லாத்துல இருந்தும் என்ன தூரமாக்கி அல்ஹம்துலில்லா என்ன அல்லாஹு தஆலா சலாமத்தா வாழ வைத்திருக்கிறானே, இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச இவ்வளவு பெரிய கிருபை. சகோதரர்களை, இதை நினைத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும் என்று சொன்னால், இன்மையிலே இப்படியான நேரங்களில் கரமேந்தி அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருப்பான். எனவே ரமலான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வருகை தந்த ஒரு மாதம். நோன்புடைய வணக்கத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக இந்த நோக்கம் நிறைவேறியதா, இந்த நோக்கம் எண்ணில் நடைபெற்றதா என்பதை நாங்க பார்க்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்க மார்க்கம் சொன்ன அந்த அடிப்படையில் நோன்பு நோற்றவர்கள் அல்ல. அப்ப நிபந்தனை சொல்றாங்க, முதலாவது பாவம் செய்தவனுக்கு என்ன செய்யணும், வருத்தம் வரும். அதனாலதான் மூமின்களை பத்தி நம்ம சொல்லும் போது பாவம் செய்தால், பாவம் செய்வான், மூமின் பாவம் செய்யாம இருக்க மாட்டான். சகோதரர்களை, ஷைத்தான் எல்லாரையும் தாக்குவான். அது எந்த பெரிய மனிதனா இருந்த ஆதன் நபியை விட்டு வச்சான். யாரு ஆதன் நபி? முதல் மனிதர், நேரடியாக அல்லாவோடு தொடர்பு இருந்தவர். அப்படியா இல்லையா? மூசா நபி யாரு? நேரடியா அல்லாவோட பேசினவரா இல்லையா? நேரடியாக அல்லாவோட பேசணும்னு சும்மா யோசிப்பாருங்க, அவருடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசா இருக்கு. என்ன இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னா கையில ஒரு வாக்கி டாக்கியை வச்சுக்கொண்டிருக்காரு, என்ன பட்டன் நெசிக்குன்னா பிரசிடன்ட் பேசுவார். அவர் அந்த ஓகே டோக்கி வச்சுட்டு படுற பாட பார்க்கணும். சரிங்களா? ஏன் இவருக்கு டிரெக்ட் கனெக்ஷன் இருக்குது மினிஸ்டரோட. பெரிய பெருமை சகோதரர்களை, நேரடியாக அல்லாவோடு பேசின ஒரு மனிதன் மூசா நபி. ஃபவகஸஹு மூசா ஃபகதா அலை, அல்லாஹ் சொல்கின்றான், மூசா ஓங்கி அடித்தார், அந்த மனிதன் இறந்து விட்டான். கால ஹாதா மின் அமலி ஷைத்தான், ஷைத்தாண்ட வேலை பாண்டான் உத்தானா ஷைத்தான். கால ஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை என்று உடனடியாக சொன்னார்கள். அவன் தூண்டுதலா தான் என்ன செஞ்சுட்டேன், இந்த பாவம் நடந்துட்டு. அப்ப எனவே நபிமார்களை கூட என்ன செய்யல, அவன் விட்டு வைக்கல, பின்னால் விரட்டத்தான் செய்தான். சூழ நாங்கள்லாம் யாரு? ஷைத்தான் எங்கள ஏமாத்துறது வந்து நான் நினைக்கிற சின்ன பிள்ளையில லேசா நாங்க ஏமாத்திருவோமே, என்ன அப்படி எங்களை பார்த்து லேசா நினைப்பானா இருக்கு? நாங்க எல்லாம் சும்மா என்ன டொய்ஸ், சும்மா சிம்பிளா நினைஞ்சிருக்கோம். ஆனால் சகோதரர்களே, வீரமுள்ள மனிதர் ஷைத்தானில், ஷைத்தான் மூலமாக நாம் ஒவ்வொருவருமே தீண்டப்படுவோம். அல்லாஹ் சொல்றான், மூமீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி தத்கரு, அவர்கள் ஷைத்தான் தீண்டுவான், ஆனால் அப்படி நடந்து விட்டால் தத்கரு, உடனே அவர்களுக்கு என்ன அந்த ஃபீலிங் வந்துடும், ஆஹா ஷைத்தான் என்ன என்ன செஞ்சிட்டான், கெடுத்துட்டான். உடனே என்ன செய்வார்கள், தௌபாவின் பக்கம் விரைவார்கள். எனவே சகோதரர்களை, ஷைத்தான் எங்களை தீண்டும் போதெல்லாம் அவனுக்கு நாங்க கொடுக்கிற அடி என்ன தெரியுமா, நீங்க எங்களை தீண்டுனீங்களா, நீங்க எங்களை கெடுத்தீங்களா, உங்களுக்கு நான் தாரன் டொக்கு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடணும்னு சொன்னா என்ன செஞ்சிட போறாரு, கைசேதத்தோடு திரும்பி போறான். உலகத்திலேயே ஆக ஷைத்தானுக்கு மிக கேவலமான நாள் எது? எந்த நாள் ஷைத்தானுக்கு மிக கேவலமான நாள் உலகத்தில்? எந்த நாள்? எந்த நாள்? அரஃபாவுடைய நாள். ஏன், என்ன காரணம், ஏன் உலகத்திலேயே அந்த நாள் தான் அவனுக்கு கேவலமான நாள்? காரணம் என்ன? நபி சொன்னாங்க, அரஃபாவுடைய மைதானத்தை விட்டு எப்படி ஓடுவான் தெரியுமா? பாருங்க, சும்மா சொல்லல நபி, கேவலமான ஒரு நிலையை சொன்னார்கள். திடீர்னு சபையில இருந்து ஒருத்தர் எழும்பி போனாருன்னு வைங்க, இங்க இருந்து ஒருத்தர் எழும்பி போறாரு, சும்மா போவல்ல, பட்டப்பட்டன்னு சத்தம் கேட்குதுன்னு வைங்க, எல்லாரும் என்ன நினைப்போம், என்னடா இது, என்னடா இதுன்னு நினைப்போம். ஏன் சும்மா போகல, பின்னால காத்து போகுது, அது உலகம் எல்லாம் எல்லாருக்கும் விளங்குறமா? அந்த நிலை கொஞ்சம் அசிங்கமா இருக்குமா இல்லையா? ஒரு அசிங்கமான நிலை அது. நபி அவங்க என்ன சொல்றாங்க, அரஃபாவுடைய மைதானத்தை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுவான், தன் பின்துவாரத்தினால் காத்து வெளியேறியவனாக போவான்டாங்க, அவனால ஜீரணிக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு கேவலமான நாள், மண்ணை தூக்கி தலையில போட்டுக் கொள்வான், மண்ணை தூக்கி என்ன செய்வான், தலையில் போட்டுக்கொண்டு கைசேதமே கைசேதமே என்று சொல்லி அரஃபா மைதானத்தை விட்டு விரண்டு ஓடுவான். ஏன், இருக்கிற ஹாஜிமால் அவர் பேருக்கும் அல்லாஹ் என்ன செய்ய போறான், மன்னிப்பு கொடுக்க போறான். அரஃபாவுடைய மைதானத்தில் ஹாஜிமார் இருக்கும் போது அல்லாஹ் முதல்வானத்துக்கு வருகை தருவான். நபி அவங்க சொல்றான், அல்லாஹ் முதல்வானத்துக்கு வருகை தந்து அந்த ஹாஜிமார்களை மலக்குமார்களிடம் காட்டுவான். யா மலாஇகதி, வாங்க இவங்களை தானே படைக்க வாங்கன்னு சொன்னீங்க, பாருங்க, ஜாஉ ஷுஹ்ஸன் குப்ரா, பரட்டை தலையோடு புழுதி படிந்தவர்களாக வந்திருக்கிறார்கள் என் அடியார்கள். எதற்காக, ஏன் வந்திருக்கிறார்கள்? என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கிறாங்க. யா மலாஇகதி உஷ்ஹிதுக்கும், உங்களை நான் சாட்சியாக்குறேன், அன்னி கத் கஃபர்து லஹும், நான் அவர்கள் அவ்வளவு பேரையும் மன்னித்து விடுகின்றேன். ஷைத்தான் எவ்வளவு பாடுபட்டுமோ ஒத்தொத்தனுக்கும் இந்த பெரிய பெரிய பாவங்களை செய்ய வைக்கிறதுக்கு, என்ன பெரும் பெரும் பாவங்களை செய்ய வைப்பதற்கு படாத பாடுபட்டிருப்பான். லேசான வேலை இல்லை. அவர் தன்னுடைய படையை அனுப்புகின்றான், அப்படி சொல்றாங்க, படையை அனுப்புறான், மாலையில விசாரிக்கின்றான், நீ யாரை கெடுத்தா என்னப்பா செஞ்சான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் விசாரணை கூட நடத்துறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் சபதம் விட்டு விட்டு வந்திருக்கிறான், நான் அவர்களுக்கு முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலதால் வருவேன், இடதால் வருவேன், எல்லா சைதாலையும் வந்து அவர்களை கெடுப்பேன். சும்மா யோசிச்சு பாருங்க, சொன்னது யார்கிட்ட சொல்லி போட்டு வந்தீங்க? யார்கிட்ட சொல்லி போட்டு வந்தீங்க? அட படைச்ச ரப்புல் ஆலமீன்ட்டே நேரடியா, என்ன நான் அவர்களை கெடுப்பேன், அவர்களில் அநேகமானவர்களை, பெரும்பான்மையினர்களை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ அடைந்து கொள்ள மாட்டாய். சகோதரர்களே, அல்லாஹ் ஷைத்தானுக்கு போனா, நீ போய்த்து ஓண்டாக்கள்கிட்ட அந்த கூத்த காட்டேனும், இன்ன இபாதி, என் அடியார்கள், எனக்கு இந்த அடியார்கள், அவங்கள்ட்ட நீங்க வாழாட்ட முடியாது, அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்ய முடியாது, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்கன்ற அர்த்தமா? இல்ல, நீங்க தீண்டுவீங்க, உடனே அவங்க என்ன செய்வாங்க, அதுக்குரிய இதை செஞ்சிருவாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சிருவாங்க. அவர்கள் உன்னால் தீண்டப்பட்டால் உடனடியாக என்ன செய்வார்கள், அதற்கு பாவ மன்னிப்பு செய்து தங்களை திருத்திக் கொள்வார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், இதா மஸ்ஸஹும் தாயிபும் மின ஷைத்தான் ததக்கரு, அப்படியே நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், வார நோம்பு வந்தா பார்ப்போம், அஜிக்கு போனா பார்ப்போம்ன்றா அறிய மாட்டார்கள். உடனடியாக என்ன செய்வார்கள், மன்னிப்பு கேட்டு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். எனவே சகோதரர்களை, ஷைத்தான் தாக்குவான், மீண்டும் மீண்டும் தாக்குவான், தாக்கிக் கொண்டே இருப்பான், மூத்து வரைக்கும் தாக்குவான். அப்ப எப்படி தப்பிக்கிறது? அல்லாஹ் தப்பிக்கிறதுக்கு தான் தௌபாவுடைய வாசல் வச்சிருக்கிறான், அல்லாஹ் தப்பிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறான், இஸ்திக்ஃபாரை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்திக்ஃபிரூ ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு மஜ்லிஸில் நபி அவர்கள் பேசுகின்ற போது, நாங்க கணக்கெடுப்போம், 100 தடவைகளை விட அதிகமாக நபி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வதை நாங்கள் கணக்கெடுப்போம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று என்ன செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நபி அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், இன்னீல அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, நான் அல்லாஹ்விடத்தில் 100 தடவை ஒரு நாளைக்கு பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். வேறொரு ஹதீஸில் 70 தடவைகளை விட அதிகமாக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன்னு சொல்றான். அவ அல்லாஹ்வுடைய ரசூலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாளாந்தம். சகோதரர்களே, நாங்கள் யாரு, நாங்கள் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடுறோம்? எனவே ரமலான் அதற்குரிய ஒரு அரிய சந்தர்ப்பம். எந்த பெரிய பாவமா இருந்தாலும் யாரும் நினைக்கவானும், நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா, அப்படி செஞ்சீங்கனே இப்படி செஞ்சீங்கனே. சகோதரர்களே, எந்த பெரிய பாவமாக இருந்தாலும் ஒருத்தர் உலகத்தில் அறவாசிய பம் பண்ணி அப்படியே நாசமாகிட்டான்னு வைங்க, நினைச்சா பாவம் இதை விட பெரிய பாவம் வைக்குமா? ஒரு மனுஷனை கொலை செய்யறத, ஒரு மூமின கொலை செய்யறத குரான் என்ன சொல்லுது, ஒமன் கத்தல முஃமினன் முதஅம்மிதா, யாரோ ஒரு முஃமினை வேண்டுமென்றே கொலை செய்வானோ, ஃபஜஸாஹு ஜஹன்னம், அவனுக்கு தண்டனை வந்து நரகம்தான், ஹாலிதன் ஃபீஹா, அதில் என்றென்றும் அவன் நிலைத்திருப்பான், வகதிவல்லாஹு அலை, அல்லாஹ் அவன் மீது கோபப்பட்டு சாபமிடுவான். இவ்வளவு பெரிய பாவம் ஒரு ஆளை கொண்டா, அப்ப ஒரு 10 பேரை கொண்டா, ஒரு 100 பேரை கொண்டா, எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் திருத்தம் உண்மையான திருத்தமாக இருந்தால், உண்மையாக மனமுருகி ஒரு மனிதன் திருந்தினால் அதையும் அல்லாஹ் மன்னிப்பான். எங்களுக்கு தெரியும், 100 கொலை செய்த மனிதனுடைய வரலாறு, என்ன 100 கொலைகளை செய்த பிறகும் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க தயாரானார், அல்லாஹ் மன்னித்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த மனிதன் மீது கருணையை கொட்டினான்னு சொன்னா, அவர் போகும் வழியில அவருக்கு மௌத்து வருது. இப்ப என்ன முடிவு செய்யப்படுகின்றது, மலக்குமார்களில் நல்லவர்களை கைப்பற்றும் மலக்குமார்கள், கெட்டவர்களுடைய உயிரை கைப்பற்றும் மலக்குமார்கள் என்று 2 சாரார்கள் இருக்கிறார்கள். 2 சாராருமே என்ன செய்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். ஏன், இவர் நல்லவென்ற கணிப்பில் ஒரு சாரார், இவர் திருந்திட்டார் என்ற கணிப்பில் அடுத்த சாரார். சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ் நடத்தி இந்த செய்தி எல்லாம் நபி மூலமா எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறான். எதுக்காக? எதுக்கு அந்த கதை ஒன்று சொல்றான் கேட்டுப்பட்டு போங்க சொல்றதுக்கா? இன்னும் படிப்பினை பெறுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பாருங்கள். அப்ப ரெண்டு மலக்குமார்களும் வந்து இரு மலக்குமார்களுக்கும் இடையில, ரெண்டு கூட்டத்துக்கு இடையில சர்ச்சையாச்சு, யார் இவருடைய உசுரை எடுக்கிறது, இவருடைய உயிரை எடுப்பவர் யார்? அப்ப அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு மூணாவது ஒரு மலக்கு அனுப்புறான். அவர் வந்து தீர்வு சொல்றார். என்ன தீர்வு? என்ன தீர்வு? நல்லவர்களோட ஊர் பக்கம் இவர் போறாரு, டிஸ்டன்ஸ் பாருங்க, நல்லவர்களோட ஊருக்கு போய் சேர டிஸ்டன்ஸ் வந்து குறை இருக்குதா, அல்லது இவர் வந்த ஊரு மூதேவிகள் வாழ்ந்த ஊர் இதே, கெட்டவர்கள் வாழ்ந்த ஊர்ல இருந்தானே வாராரு, அந்த ஊருக்கு சமீபமாக இருக்கிறாரா? எந்த ஊருக்கு சமீபமோ அந்த ஊர்ல சேர்த்திருந்தால, நல்ல மக்கள் வாழும் ஊரின் பக்கம் நெருக்கமாக இருந்தால் அந்த ஊரை சார்ந்தவராக, கெட்ட மக்கள் வாழும் ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் அந்த ஊருக்கு சார்பாக. ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஹதீஸ்ல வருவது, நபி அவங்க சொல்றாங்க இரண்டும் சமனாக இருந்தனா. இவர் சரியா சென்ட்ரல்ல நிக்கிறார். இவர் எங்க நிக்கிறார் இப்ப? இவருடைய ரூஹ நம் வழக்குமார்கள் கைப்பற்ற வந்த இடம் இருக்குது, இது வந்து சரியா சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறார், இல்லைங்களா? இப்ப நீங்க கேட்கலாமா, அந்த அந்த டிஸ்கஷன் நேரத்திலேயே பேத்திருப்பாரு கொஞ்சம் தூரம். சகோதரர்களே, இந்தியாவில் உள்ள ஊருக்கு ஒரு 30 கிலோமீட்டர், இந்தியாவில் உள்ள ஊருக்கும் 30 நடுவில் ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கிலோமீட்டர்ல போகணுமா இல்லையா? நினைச்சா போறதுக்கு இடையில என்ன இந்த டிஸ்கஷன் முடிஞ்சிடும். இப்ப அந்த காலத்துல பிளைட்லயே போனார், வாகனத்திலேயே போனார், இல்ல ஒன்றவர் நடந்து பேத்திப்பார், இல்ல கழுதியில பேத்திப்பார், என்ன அவ இடையில இருந்து கொண்டிருக்கார் ரெண்டு ஊருக்கும் இடையில். அப்ப அல்லாஹ் என்ன செய்தானா, நபி சொல்றாங்க அல்லாஹ் என்ன செய்தான், நல்லவர்களுடைய ஊருக்கு கட்டளையிட்டான், அன் தக்கர்ரிபி, நீ நெருங்கி வா, நீ கிட்ட வா அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த ஊர் என்ன செய்தது, சமீபமானது. இப்ப டிஸ்டன்ஸ் பார்த்தா எங்க கிட்ட இருக்காரு, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மன்னிக்க நினைத்தால் பாருங்க எப்படியெல்லாம் வாய்ப்பை உருவாக்குகிறான்னு சொல்லி. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை அவன் விரும்புகிறான், அவன் ஆசைப்படுகின்றான். எனவே அடியார்களாகிய நாங்கள் அதுக்கு தயாரா இருக்கணும். அதனாலதான் நபி சொல்றாங்க அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் சொன்னாங்க, அடியானுடைய தௌபாலிருந்து அல்லாஹ் மிக கடுமையாக ஆசைப்படுகிறான், விரும்புகின்றான். இப்படி சும்மா சொன்னா உங்களுக்கு விளங்காது, அல்லாஹ் விரும்புகிறான் எந்த அளவுக்கு இது விளங்காது சகோதரர்களே. அதுக்காக ஒரு உதாரணத்தை சொன்னாங்க, விஷயத்தை இலகுபடுத்துறதுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு உதாரணம் துணை செய்யும் அப்படியா இல்லையா? அப்ப நபியும் ஒரு உதாரணம் சொல்றாங்க, என்ன, பாலைவனத்தில் ஒரு மனிதர் போகிறார், தன்னுடைய ஒட்டகத்தில் தனக்கு தேவையான அவ்வளவையும் எடுத்துட்டு போறாரு, இடையில ஒட்டகம் காணாமல் போச்சு, இடையில ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. எழுப்பி பார்க்கிறாரு, என்ன ஒட்டகத்தை காணல, எப்படி இருக்கும், எங்களுக்கும் கொண்டு போனதெல்லாம் மக்கா போன முடியுங்கிற போற வழியில வெஹிக்கலை பாடி போட்டு போனார். டீ வந்து பார்த்தா காரை காணல, வந்து பார்த்தா என்ன வெஹிக்கலை காணல, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 500 கிலோமீட்டர் போயிட்டார், அங்கால இன்னொரு 500 கிலோமீட்டர் தான் போக இருக்குது, இடையில நிப்பாட்டி போட்டு டீ குடிச்சிட்டு வந்த மனுஷன் பாக்குறா வெஹிக்கலை காணல, எப்படி பதறும் மனசு யோசிச்சு பாருங்க. வெஹிக்கல் சும்மா இல்ல, 7-8 லட்சம் சல்லியும் அதுல எய்யுது, இன்னும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மனசுல பெரிய ஒரு சுபஹானல்லாஹ், எப்படி பதறிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் அங்கால ஒருத்தர் வந்து உங்களோட வெஹிக்கல காணல அந்தரிக்கன்னு சொல்லி சாவிய கையில கொடுத்து எப்படி சுபஹானல்லாஹ். அப்ப இவர் தடுமாற்றம் அடைந்து கவலையில திரும்ப சோர்ந்து போய் படுக்கிறார், திரும்ப முழிப்பு வருது, அந்த ஒட்டகம் வந்து தன் கண் முன்னால் நின்றது. அதை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாரு, நபி அவங்க சொல்றாங்க அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்குதே, மகிழ்ச்சி இருக்குதே, அது எல்லையை கடந்து என்ன சொல்கிறேன் என்று தெரியாமல், அந்த அபதி நீ என் அடியார், நான் உன் எஜமான் என்று சொன்னான். சரியா இது, அல்லாஹ் பத்தி இப்படி சொல்லலாமா? நாங்க யாராவது நல்ல சுய உணர்வோட அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்படி ஒரு வேர்டை யூஸ் பண்ணோன்னு வைங்க, அந்த நிமிஷமே எல்லா அமல்களும் அழிஞ்சு போகும். அந்த நிமிஷமே என்ன, எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும். ஏன், அல்லாவை குஃப்ர், இது அல்லாவை நிராகரித்து விட்டான். ஆனா இந்த மனிதன் சொன்ன வார்த்தை பிழையான வார்த்தை தான். இருந்தாலும் சகோதரர்களே, சொன்ன சிச்சுவேஷன் இருக்குதே, இது அவர் வந்து சந்தோஷம் கூடி என்ன பேசுறேன்னு தெரியாம சொல்லிட்டார். அதனாலதான் நபி அவங்க என்ன சொன்னாங்க, பிழையா சொல்லிட்டார், நான் பிழையாக சொல்கின்றார். எதனால் தெரியுமா, சந்தோஷம் கூடின்னு சொன்னாங்க, மகிழ்ச்சி அதிகரித்து என்ன பேசுகிறேன்னு தெரியாம பிழையா சொல்றான்டாங்க. அப்ப அந்த சந்தோஷம் இல்லாம சுய உணர்வோட சொல்லி இருந்தா காபிரா ஆகியிருப்பான். சகோதரர்களே, எதுக்கு சொன்னாங்க? இப்ப இந்த மனிதனுடைய சந்தோஷத்தின் அளவு என்ன, அந்த அளவால் ஏற்பட்ட விபரீதம் என்ன, என்ன பேசுற என்று கூட தெரியாம என்ன செய்கின்றான். அப்ப இத நபி சொல்றாங்க, இந்த மனிதனை விட ஒரு அடியான் அல்லாவிடம் தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்கின்றான், அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் தௌபாவை விரும்புகிறான். சகோதரர்களே, ஆக நபி உலமாக்கள் சொல்கிறார்கள், முதலாவது நிபந்தனை வருத்தம் வரணும், சரிங்களா, சும்மா ஏனோ தானோடு பாவம் மன்னிப்பு கேட்கறது அல்ல. இரண்டாவது என்ன சொன்னார்கள், செய்த அந்த பாவத்திலிருந்து அவர் கலரணும், விலகணும். தௌபா பாவத்திலிருந்து விலகிறதுக்கு தான், செஞ்சு கொண்டு தௌபா செஞ்சான், செஞ்சு கொண்டு ஒருத்தர் என்ன செய்தாரு, சிகரெட் குடிச்சு கொண்டு சிகரெட் குடிக்கிறது கூடாதுனா அப்படின்றாரு. நாங்க என்ன சொல்லுவோம், மாஷா அல்லாஹ், எவ்வளவு சட்டத்தை விலங்கி வச்சுக்கா இருப்பாருங்க, அப்படி அட்லீஸ்ட் குடிச்சு முடிச்சு கீழே போட்டாவது சென்னாலாவது அந்த வார்த்தைக்கு ஒரு பொறுமதிக்கும். இவர் அடிச்சு கொண்டே என்ன செய்தாரு, சிகரெட் குடிக்கிறது கூடாதுன்னா அப்படின்னு சொன்னா இது ஏளனமா இல்லையா, இது ஏளனம் இது. அப்ப பாவத்தை செஞ்சு கொண்டே யாருலாம் என்ன மன்னிச்சிரு சொன்னா அர்த்தம் இல்லை அதுக்கு. அப்ப எனவே உலமாக்கள் இரண்டாவது நிபந்தனையாக என்ன சொல்றாங்க, அந்த பாவத்திலிருந்து நீ கலரணும், விலகணும். மூன்றாவது என்ன சொன்னார்கள், மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்று மனதில் உறுதி இருக்கணும். சோதர சமயத்தில் திரும்பி போவார், இவர் நடக்கும் மனுஷன் தானே. ஆனால் தௌபா செய்கிற நேரத்தில் ஓகே, வார மாதம் ஒரு மாதத்துக்கு விட்டு வச்சுட்டு அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாருண்டா. அப்போ இது என்ன இல்லை, உண்மையான சிந்தனை அல்ல. தௌபா செய்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய உறுதியான எண்ணம் என்ன, மீண்டும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதுதான் உறுதி. அல்ல அந்த பாயிண்டை தான் பார்க்குறான், பிறகு நடந்து வைங்க வாய்ப்பு இருக்கு, நடக்கலாம், பிறகு என்ன செய்யலாம், நடக்கலாம். நடந்த திரும்ப தௌபா செய்யுங்க, திரும்ப நடந்தா என்ன செய்யுங்க, திரும்ப தௌபா செய்யுங்க, அதுக்கு பரிகாரம் அதுதான். அப்ப மூன்றாவது நிபந்தனை என்ன சொல்கிறார்கள், என்ன செய்யக்கூடாது, அந்த பாவத்தின் பக்கம் திரும்பி போகக்கூடாது என்ற உணர்வு உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சரி, இது மூன்று நிபந்தனை அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இடையில் நடைபெறக்கூடிய பாவங்களுக்கு. மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால், ஏனைய அடியார்களுக்கு நாம் செய்த தவறுதலாக இருந்தால், அப்ப யாருக்கு குற்றம் செய்தோமோ அந்த மனுஷனும் என்ன செய்யணும், எங்களை மன்னிக்கணும். அப்படி இல்லாம களவெடுத்துட்டு போய் யாரா என்னைய மன்னிச்சுக்கோனு பேசுறதுல சரி வராது. யாருக்கு அநியாயம் செய்தோமோ அந்த மனிதனிடத்தில் மன்னிப்பு பெறணும். சௌரே நபி அவங்க சொன்னாங்க, மங்கான லஹு மத்லமத்துல் அஹி, யாருக்கெல்லாம் தன்னுடைய பிற சகோதரர் விடயத்தில் ஏதும் அநீதிகள் இழைத்திருந்தால், யாராவது தன்னுடைய பிற சகோதரருக்கு அநீதி இழைத்திருந்தால், ஏதோ ஒரு அடிப்படையில் நீங்க ஒரு அநியாயம் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னாங்க, ஃபல்யதஹல்லல் ஹுல் யௌம், இன்றே அந்த பணியாயத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளட்டும் சொன்னாங்க. கபில அல்லா யகூன லா திர்ஹமுன் வலா தீனா, அந்த மறுமை நாள் இருக்குதே அந்த நாள்ல இந்த சல்லிக்கு சாசிக்கெல்லாம் வேலையே கிடையாது, அங்க இந்த இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. என்ன நடக்கும் தெரியுமா, நீங்க அவர்ட்ட மன்னிப்பு கேட்காம அங்க வந்தீங்க என்று சொன்னா அவர் அல்லாட்டத்தில் முறையிடுவார், யா அல்லாஹ் இவனுக்கு அடிச்சான், யா அல்லாஹ் இவன் எனக்கு திட்டினான், யா அல்லாஹ் இவன் என்ற சல்லியை பறிச்சான். இப்ப சல்லிக்கு சப்ஜெக்ட் இல்லை இங்க, அல்லாஹ் என்ன செய்வான், இருக்கிற நன்மை அள்ளி அவனுக்கு கொடுப்பான், உனையிட்டு இருக்கிற நன்மை அள்ளி அவனுக்கு கொடுத்து விடுவான், இதுதான் அங்குள்ள தீர்ப்பு. எனவே சகோதரர்களை, யாருக்காவது நாம் அநியாயம் புரிந்திருந்தால் அந்த மனிதனிடத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பு பெற வேண்டும். இது அடியார்களுக்கும் எங்களுக்கும் இடையில் நடந்த பாவமாக இருந்தால். ஐந்தாவது ஒரு நிபந்தனை உலமாக்கள் சொல்றாங்க, இது வந்து நேரத்தோடு சம்பந்தப்பட்டது, டைம். தௌபா எதுவரைக்கும் அங்கீகரிக்கப்படுமானால், எங்களுக்கு தெரியும் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பித்து விட்டால், கியாமத்தினுடைய பெரிய அடையாளங்கள் நம்ம சொன்னாங்க, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பித்து விட்டால் தௌபாவுடைய வாயல் அடைக்கப்பட்டு விடும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு அழுது புலம்பி அல்லாடத்துல மன்னிப்பு, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், ஹலாஸ், தௌபாவுடைய காலம். இனி கியாமத்தினால தான் அடுத்த ஜட்மெண்ட் எல்லாம், அடுத்த ஜட்மெண்ட் எல்லாம் அங்க போய் தானே, இது வரைக்கும் தான் உங்களுக்கு மன்னிப்பு. அடுத்தது இது பொதுவா உலகத்துல எல்லாருக்கும் நடக்கக்கூடியது, பர்சனலா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியா நடக்கக்கூடியது என்ன, ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டக்கூடிய அடைஞ்சிட்டு சொன்னான் சக்கராத், ஹலாஸ், அடுத்தது மௌத் என்ற நிலைக்கு ஆயிட்டாருண்டா, இப்ப யாருலாம் என்னைய மன்னின் சொல்லி சரி வராது, யாருலாம் என்ன மன்னின் சொல்லி என்ன செய்யாது சரி வராது. அதுக்கு முன்னாலே ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கணும், யாருடைய உயிர் தொண்டைக்குழியை அடைந்து விட்டதோ, சக்கராத்துல வந்துட்டாரோ, ஹலாஸ், இப்ப இவருடைய தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும். இந்த நேரத்துக்கு முன்னால நீ என்ன செய்யணும், நீங்க தௌபா செய்யணும். எனவே சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் அரிய ஒரு சந்தர்ப்பம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதம் எங்களை முடிவடைந்து போகும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த மனிதனாக நான் என்னை மாற்றிக்கொண்டேனா, அப்படி நான் ஆகிவிட்டேனா? சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனதில் அடிக்கடி புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய உணர்வு தான், என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் இந்த மாசத்தில் அல்லாஹ் மன்னிச்சிடணும், அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு தந்துடணும், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு பரிசுத்த ஒரு மனிதனாக என்னை ஆக்கிவிட வேண்டும் என்ற அந்த உணர்வு அடிக்கடி தொழுதாலும் சரி, பகல்ல துவா கேட்டாலும் சரி, அல்லாஹும்ம ஃபர்லி வதுபாலை, யா அல்லாஹ் என்னை மன்னித்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த மாதம் பிரிந்து செல்லும் போது பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதனாக என்னை ஆக்கிரியா அல்லாஹ்னு சொல்லி அடிக்கடி 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 சகோதரர்களே, இதை நாம் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்விடம் அதிகமாக ஒரு காரியத்தை கேட்பார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க, எந்த மனிதன் எல்லாம் கரமேந்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்வானோ அந்த மனிதனுடைய கரத்தை வெறுங்கரமாக திருப்ப அல்லாஹ் வெட்கப்படுவான்னு சொன்னாங்க. அல்லாஹ் இடத்துல அந்த பண்பு இல்ல, மன்னிப்பு உன்னை மன்னிக்க மாட்டேன் போ அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். துனியால எந்த பெரிய பாவமாக இருந்தாலும் சகோதரர்களே, காவிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நபியே காவிர்களுக்கு சொல்லுங்கள், குல் லில்லதீன கஃபரு, அல்லாஹ்வை நிராகரிக்கும் மக்கள், அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்லக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவன் அந்த காவிருக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் சொன்னான், குல் நபியே சொல்லுங்கள், அவருக்கு அவர்கள் தங்களுடைய குஃபுரில் இருந்து மீண்டால் யுக்ஃபரு லஹும், அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் சொல்லு. இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டான் சகோதரர்களே, குஃபுர ஷிர்க விட பெரிய பாவம் வேற ஒன்றுமே இல்லை. அதனாலதான் பாருங்க, நரகத்திலிருந்து கடைசியா வார மனிதனை பத்தி நபி என்ன சொன்னாங்க, கடைசியா அல்லாஹு தஆலா ஒரு சாரார நரகத்திலிருந்து வெளியாக்குவான், லம் யஅமலு அமலன் கத்துனாங்க, வாழ்க்கையிலேயே எந்த நல்லதையும் செய்யாத பாவி, வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையையும் செய்யவில்லை அவன், என்ன மட்டும்தான் வேலை செய்யுங்க, ஈமான் மட்டும்தான் அவன். மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் ஈமான், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குமோ அவர்களையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியாக்கி விடுவான். ஈமானுக்கு எவ்வளவு பெரிய வெளிவு பாருங்க, அல்லாஹ் ஈமானுக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, அந்த கடுகளவு ஈமான் இல்லாம போச்சுன்னு நரகத்திலிருந்து வெளியேறவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. காலம் எல்லாம் வெந்து வேதனைப்படுவார்கள். அல்லாஹ் சொல்றான், தண்டனையை அனுபவியுங்கள், உங்களுக்கு தண்டனை கூட்டப்படுமே அன்றி குறைக்கப்படவே மாட்டாது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனை சங்கிலியால கெட்டினா எப்படி இருக்கும், ஒரு மனிதனை சங்கிலியால விளங்கிட்டால் எப்படி இருக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவட சங்கி 70 மூல சங்கிலியினால் கெட்டுங்க, சும்ம சல்லு, நரகத்தில் தூக்கி அவனை வீசுங்க, சும்ம சுப்பு மின் ஃபௌகிஹி ருஊஸுஹுல் ஹமீம், நரகத்துல சங்கிலியால கெட்டி வீசின பிறகு சகோதரர்கள், யார் ரஹ்மான் சொல்லக்கூடிய வார்த்தை, எங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தயாரான அல்லாஹ் சொல்றான், ஈமான் இல்லாம நரகத்துல விழுந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு எப்படி வேதனை தெரியுமா, சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பான், இதுக்கு மேலால் நெருப்பு கங்கங்கள் அவன் மீது போடப்படும், நெருப்பு அவன் மீது பூக்கு கொட்டப்படும், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதன் வேதனை செய்யப்பட்டால் அவனுடைய நிலைப்பாடு என்ன. அதனால்தான் நரகத்துல நரகவாசிகள் வேதனை தாங்க முடியாமல் சொல்வார்களாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன சகோதரர்களே, ரெண்டு விஷயத்தை எல்லாம் சொல்றான், ஒன்று சொல்வார்களாம், யுஹஃபஃபு அன்னா யௌமம் மினல் அதா, ஒரே ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு ரெஸ்ட் தர சொல்லுங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு ஓய்வு தர சொல்லுங்க, எங்களை வேதனையை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. இன்னும் ஒரு ஆயத்தில் என்ன வருவது, லியக்ருதி அலைனா ரப்புக், மாலிக்கே உங்களோட ரப்புட்ட சொல்லுங்க, எங்களை அழிச்சு போட சொல்லுங்க, எங்களுக்கு தேங்களையால ஏழாது. சகோதரர்களே, நாளைக்கு அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், கால இன்னக்கும் மாக்கிசூன், இல்லை நீங்கள் இங்குதான் தங்கியிருக்க போகிறீர்கள். எனவே குல்லமா நதுஜத் ஜுலூதுஹும், அவர்களுடைய தோல் கருகி போகும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றார், பத்தர்நாஹும் ஜுலூதன் கைரஹா, மேலும் மேலும் தோள்களை நாம் அணிவித்துக் கொண்டே இருப்போம், எதற்கு தெரியுமா, லியதூகுல் அதாப், தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, அல்லாஹ் தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறான், யார் அவன், கட்டுகளவு ஈமான் இருந்தாலும் அவனை நரகத்திலிருந்து வெளியாக்குங்க. எனவே இப்படியான பயங்கரமான ஒரு பாவம் குஃப்ர், அந்த காபிர்களை பார்த்து அல்லாஹ் நபிக்கு சொல்ல சொல்றான், குல் முஹம்மதே சொல்லுங்கள், அவர்களுடைய இந்த குஃப்ரை அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் யுஃபர் லஹும், அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. இவ்வளவு பெரிய பாவத்தை காலமெல்லாம் செஞ்சு மௌத்தாரத்துக்கு அண்ணா என்ன இருக்கிற நேரம், சக்கராத்துக்கு முதல்ல ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு வைங்க, இந்த இவர் டூ லேட், சக்கராத்துக்கு முதல்ல இப்பதான் வந்தீங்க இஸ்லாத்துக்குன்னு சொல்லிடுமா, இதை சொல்ல நீ யாருன்னு தான் எங்கள்கிட்ட கேட்பான். அல்லாஹ் மன்னிப்பான் அவனை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். அந்த மன்னிப்பை பெற வேண்டும் என்ற உணர்வு எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே ரமலான் எங்களை கடந்து செல்வதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்ற பரிசுத்தவான்களாக எங்களை நாம் ஆக்கிக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிப்போமாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.